ஹரிஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்று முதல் சுவாமி வித்யாரண்யர் அருளிய பஞ்சதசிங்கிற நூலில் ஐந்தாவது அத்தியாயத்தை தொடங்குறோம். ஏன்னா ஏற்கனவே நான்கு அத்தியாயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்துவ விவேகம், மகாபூத விவேகம், பஞ்சகோச விவேகம், துவைத விவேகம், இந்த நான்கு அத்தியாயங்களை வந்து நாம் நிறைவு செய்தோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து மகா வாக்கிய விவேகம் அப்படின்னு இந்த ஐந்தாவது அத்தியாயத்தை தொடங்க இருக்கிற நேரத்தில், நிறைய பேர் வந்து மகா வாக்கிய விவேகம் வந்து உள்வாங்க முடியாத நிலையில் இருக்கிறாங்கிறத கவனித்தோம். ஏன் அப்படின்னா, இந்த வேதத்தின் மகா வாக்கியம் எல்லாமே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்று இறைவனை நம்மை ஒன்றுபடுத்தி காட்டுது. அதாவது தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை கேட்டவுடனே, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டவுடனே நம்ம மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அது எப்படிங்க, நானும் கடவுளும் ஒன்றாக முடியுமா? அது எப்படிப்பட்ட ஒரு வைபவம்? இறைவனுடைய மகத்துவம் என்ன, மகோன்னதம் என்ன? அந்த இறைவனோட என்னை போய் கம்பேர் பண்ணுறீங்க? நான் ஒரு சாதாரண அல்ப ஜீவன், நானும் இறைவனும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? இது ஏற்றுக்கவே முடியாத மாதிரி தெரியுதே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு, பக்தி தான் எங்களுக்கு சிறந்த வழி, அதனால் நாங்கள் எப்பயும் போல இறைவனை பக்தி செய்து வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையில் அவங்களுக்கு வந்து பக்தினா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக பக்தினா என்னன்னு தெரியல, ஞானம்னா என்னன்னு தெரியல, இதெல்லாம் சரியாக தெரிஞ்சிக்காதனால தான் நம்ம ஏதோ பக்தி பண்ணுறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பக்தி, நமக்கு விருப்பமான தேவதையை வழிபட்டு வந்தால் பக்தி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது மனதினுடைய இருமை விளையாட்டு. மனசு நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துது பக்திங்கிற முறையில் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ சாதாரணமாக பக்தியை பற்றி நம்ம யார் பேசினாலும் கேட்க முடியாது, அவங்க என்ன தெரியும் பக்தி பற்றின்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் பக்திக்கே ஆதாரமாக இருக்கின்ற நாரத மகரிஷி நாரத பக்தி சூத்திரத்தை உலகத்துக்கு கொடுத்துருக்காருன்ட்டு நம்ம அதை எடுத்து பார்த்தோம். அப்போ அந்த பக்தியில் அவர் என்ன சொன்னார்னா, இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரம்தான்ப்பா. நீ வந்து உண்மையான பக்தி செஞ்சீன்னா, பராபக்தி செஞ்சுக்கிட்டேன்னா, அங்கே இறைவன் மாத்திரம்தான் இருக்கிறான், நீ கிடையாது, நீ கரைந்து போய்விட வேண்டும் என்று சொன்னார். அதை தான் இங்கே அத்வைதமும் சொல்லுது. இங்கே அத்வைதமும் பக்தியும் ஒன்று தான், ஞானமும் பக்தியும் ஒன்று தான். எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது நமக்கு மனசு பக்குவமாகும் போது தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நான்கு விவேகங்களில், அதாவது தத்துவ விவேகம், மகாபூத விவேகம், பஞ்சகோச விவேகம், துவைத விவேகம் அப்படிங்கிற நான்கு அத்தியாயங்களில், நம்ம உண்மையில் யாரெல்லாம் இல்லைங்கிறத வெரிஃபை பண்ணிட்டோம். நேத்தி நேத்திங்கிற முறையில் நாம் இந்த பஞ்சபூதங்களும் இல்லை, பஞ்ச கோஷங்களும் இல்லை அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம நீக்கிவிட்டோம் கடந்த நான்கு அத்தியாயங்களில். இப்போ இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் மகா வாக்கிய விவேகத்தில் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ இங்கே மகா வாக்கியம் வந்து நாம் யார் என்று நம்மை காட்டி கொடுக்குது இல்லையா? அப்போ அதுக்கு பேர் வந்து மகா வாக்கியம் என்று பெயர். மகா வாக்கியம்னா வேதத்தினுடைய வாக்கு. மகான்னா மிகப்பெரிய, மிக உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். வாக்குன்னா வார்த்தை, உபதேசம் என்று அர்த்தம். அப்போ வேதத்தினுடைய வார்த்தை, வேதத்தினுடைய உபதேசம் என்ன அப்படின்னா, இங்கே ஜீவன் ஈஸ்வரன் என்று இரண்டு வேறுபாடுகள் கிடையாதுப்பா. நீதான் அந்த ஈஸ்வரன், நீதான் அந்த பரம்பொருள் என்று நமக்கு அறிவிக்கின்ற மிக உயர்ந்த மகா வாக்கியங்கள் தான் இந்த மகா வாக்கியங்கள். அப்போ இதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இது வந்து வேதத்தினுடைய அனைத்து உபதேசங்களின் ஒட்டுமொத்த சாரங்களாக, நான்கு வேதங்களின் நான்கு முக்கிய வாக்கியங்களை நம்ம முதல்ல பார்ப்போம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்கு மகா வாக்கியங்களில் பிரஜானம் பிரம்மா, அந்த அறிவு தான் பிரம்மம் என்று ஐத்ரேய உபநிஷத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது பிரக்ஞை, அந்த உணர்வு தான் இறைவன், அந்த அறிவே இறைவன், உணர்வே இறைவன் அப்படின்ட்டு ஐத்ரேய உபநிஷத்துல நம்ம பார்த்தோம். அது ஒரு முக்கிய மகா வாக்கியம். அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மினா நானே பிரம்மம். இதை வந்து பிருகதாரண்ய உபநிஷத்துல வருது. அடுத்தது தத்துவமசி, நீயே அது, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். தத்துவமசி, தத்துனா ஈஸ்வரன், தொம்னா ஜீவன், நீ. ஈஸ்வரனும் நீயும் ஒன்றுதான், அதுதான் நீ அப்படின்னு இங்கே புரிய வைக்கிறது சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது, நம்ம அதையும் பார்த்தோம். அப்புறம் அயமாத்மா பிரம்மா, அந்த ஆத்மா தான் இங்கு பிரம்மம் என்று மாண்டூக்கிய உபநிஷத்துல பார்த்தோம். அப்ப இது மாதிரி நான்கு உபநிஷதங்களினுடைய மைய கருத்துக்கள் நான்கு வேதங்களினுடைய கருத்துக்கள் தான். ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களில் இருந்து இந்த நான்கு உபநிடதங்களும் வருகின்றன. இந்த உபநிடதங்களின் மைய கருத்துக்களாகவே நாம் இந்த மகா வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த நான்கு அத்தியாயங்கள்ல இந்த உலகம், உடல், மனம், அகங்காரம் ஆகிய எல்லாம் மாயை, அனாத்மா அப்படிங்கிறத நம்ம விவாதம் செய்து விவேகத்தினால விழித்து கொண்டோம். இப்ப நம்மிடத்துல இருக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப இதையெல்லாம் நீக்கிவிட்டால், இந்த உலகம் இல்லை, உடலும் இல்லை, மனசும் இல்லை அப்படின்ட்டு நீங்க எல்லாத்தையும் நீக்கிட்டீங்க அப்படின்னா, உண்மையில் நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்துல எழுந்திருக்கும் இல்லையா? அந்த நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலைத்தான் இந்த மகா வாக்கியங்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மகா வாக்கிய விவேகத்துல மொத்தமே 8 ஸ்லோகங்கள் தான். இந்த அத்தியாயம் விரைவாக முடிந்துவிடும், அடுத்த அத்தியாயம் மிகப்பெரியதாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல மகா வாக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீதான் அப்படிங்கிறது நமக்கு காட்டி கொடுக்குது. அப்ப நாம என்ன தேடுறோம்? கடவுளை தேடுறோம், கடவுள் மூலமா பொருளை தேடுறோம், வாழ்க்கையை தேடுறோம். இந்த மாதிரி நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம மனிதனாக இருக்கிறோம், சாதாரண ஜீவனா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய தேவைகள் நிறைய இருக்கு. பொருளாதார தேவை, வாழ்க்கையினுடைய தேவை எல்லாமே இருக்கு இல்லையா? அதனால எனக்கு அது வேணும், இது வேணும், இதை செஞ்சு வைய, அதை செஞ்சு வையன்னு கடவுள்கிட்ட நாம எவையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து கௌணி பக்தி என்று நாரதரும் சொல்லிட்டார். ஏன்னா நம்ம பக்தினா என்னங்கிறதையும் அங்க பார்த்துட்டு தான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் நல்லா தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இங்க உண்மையா எதை நாம இறைவனிடத்துல கேட்கணும்? இறைவனைத்தான் கேட்கணும். இறைவனை தவிர நீங்க வேற எதை கேட்டாலும் அது உத்தரவாதம் இல்லை, கிடைக்குங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை. ஒரு சிலது கிடைக்கலாம், எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்ப எல்லாமே ஏன் கிடைக்காது? இறைவன் நினைச்சா எல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? எதை எதை கொடுக்க முடியும் அதான் கொடுப்பார். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நீங்க பணம் வேணும்னு கேட்டா ஏதோ ஒரு வகையில பணம் வந்துடும். சரி, இறைவன் கொடுத்துட்டார், நம்பிக்கையில நீங்க வாழலாம். உங்களுக்கு பொருளாதாரம் அல்லது வாழ்க்கையில கல்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி கேட்கும்போது அதெல்லாம் கிடைக்க கிடைக்க இறைவன் அருள் புரிந்து விட்டான், இறைவன் அனுகிரகம் செய்து விட்டான் என்று கூட நீங்க அதை கடந்து போகலாம். ஆனா மரணமற்ற வாழ்க்கையை நீங்க கேட்டு பாருங்களேன், இறைவன் கொடுக்குறானான்னு பாருங்க. கொடுக்க மாட்டான். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே புராணங்கள்ல கதைகள்ல இருக்கு. இறைவன் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து நான் இறக்கக்கூடாது அப்படின்னு வரம் கேட்கறாங்க இல்லையா? அப்படி வரம் கேட்ட உடனே இறைவன் என்ன பண்ணுவான்? அப்படி ஒரு வரம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவான். ஏன்னா இங்க நம்ம பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லைங்கிற மிக உயரிய உண்மைய உணர்ந்து கொண்டால் இங்கு நம்ம வரவும் இல்லை, போகவும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லைங்கிற மிகப்பெரிய விஷயம் தெரிய வரும். அப்ப அந்த நிலை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவனிடத்துல நம்ம கேட்கறதெல்லாம் வந்து இந்த சின்ன குழந்தைங்க விளையாட்டு சாமான் கேட்கற மாதிரி, அது அப்போதைக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா அது எவ்வளவு நாள் நீடிக்கும்? கொஞ்ச நாள் தானே. இப்ப குழந்தைங்கள்லாம் ஒரு விளையாட்டு சாமான் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான், அப்புறம் அதெல்லாம் பிச்சு தூள் தூளா பிரிச்சு போட்டுரும். ஏன்னா அதுங்களுக்கு அவ்வளவுதான் அந்த விளையாட்டு சாமான் மேல இருக்கிற ஒரு அபிமானம். அதை பாதுகாத்து பண்ணிக்கணும், எடுத்து வச்சுக்கணுங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. அப்போதைக்கு ஆசைப்படும், அதை கொடுத்த உடனே குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி அதையெல்லாம் தூள் தூளா பிச்சு போட்டு அடுத்த பொருளுக்கு ஆசைப்படும். இது மாதிரிதான் நாமளும் குழந்தை மனசுல இறைவனிடத்துல இது கொடு அது கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். எதையாவது கொடுத்தாலும் நம்ம நிறைவாக மாட்டோம், ஏன்னா திருப்தி நமக்கு வரவே வராது. அப்ப ஏன் அப்படின்னா, அஜ்ஞானம் தான் காரணம், நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகள் தான் காரணம். அதனால நமக்கு விவேகம் தேவை என்று இங்க இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சுட்டி காட்டுது. அதாவது புத்திசாலித்தனம், மனிதனாக பிறந்துட்டா பகுத்தறிவு பரிமாணத்துல நல்லது கெட்டதை புரிஞ்சிக்க கூடிய ஒரு விவேகம் இருக்கணும். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நம்ம இடத்துல வந்தால் மட்டும்தான் நமக்கு புரிய வரும். என்ன புரிய வரும்? நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உருவாக்கிய இறைவன் யார் அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்ப இதற்கான பதிலை நம்ம கடந்த 4 அத்தியாயங்கள்ல பார்த்துட்டோம். அதுல தத்துனா ஈஸ்வரன், தொம்முனா ஜீவன். அப்ப இங்க ஈஸ்வரனாக நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா இங்க பஞ்சபூதங்களுடைய விஷயம், படைப்பு, எல்லா அம்சங்களும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப இந்த அத்தியாயம் என்ன பண்ண போதுன்னா, வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம், ஜகத் லட்சணா, அஜகத் லட்சணா, பகத்யாக லட்சணா, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், உபாதி வேறுபாடுகள், சித்தஸ்வரூபம், அகண்டாகார விருத்தி, ஞானத்தால் முக்தி, இப்படி எல்லா டாப்பிக்கையும் எடுத்து இந்த 8 ஸ்லோகங்கள்ல முடிச்சிடுவார். 8 ஸ்லோகங்களுடைய மிக உயரிய உபதேசங்களை இந்த மகாவாக்கிய விவேகம் பேச போகுது. இப்ப இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்ன? இந்த 5வது அத்தியாயம் மகாவாக்கிய விவேகம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது ஒரு தத்துவ விவாதம் கிடையாது. சிரவண மனன நிதித்தியாசனம் என்ற மூன்றையும் ஒருங்கே கொண்டு செல்கின்ற மிக உயரிய ஞான மார்க்க உபதேசம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 அத்தியாயங்களும் நான் இது அல்ல என்று நாம உறுதிப்படுத்திக்கிட்டோம். நேத்தி பண்ணணும், எல்லாத்தையும் நேத்தி பண்ணணும். நான் இந்த பஞ்ச பூதங்கள் கிடையாது, நான் பஞ்ச கோஷங்கள் கிடையாது, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் இந்த உடல் அல்லட்டு எல்லாத்தையும் நம்ம நீக்கணும். ஒவ்வொன்றா நீக்கிட்டோம். அப்ப நீக்கின பிறகு எது எஞ்சுதோ அதுவே ஆத்மா. அப்ப அந்த ஆத்மானா தனியா திருப்பி நம்ம ஜீவாத்மான்னு போயிடக்கூடாது. அதுதான் மகா வாக்கியம் என்ன சொல்ல போகுதுன்னா, அயம் ஆத்மா பிரம்மா, அந்த ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்ல போகுது. அப்போ அந்த ஆத்மாவே பிரம்மம்னா இங்க நான் தனியாக ஜீவாத்மான்னு ஒண்ணு கிடையாது. ஒரே ஆத்மா, பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறார், அவர் மாத்திரமே தான் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இங்க விஷயமே. இது நீங்க பக்தியில போனாலும் அவர் மாத்திரம்தான் இருக்கிறார், ஞானத்துல வந்தாலும் அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். தத்துவம் அசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை நம்ம உள்வாங்கிக்கிட்டு, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், நீயே ஈஸ்வரன், நீயே பிரம்மம் என்று ஒரு வார்த்தையை நம்ம உள்வாங்கின உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, நாம கற்பனை பண்ணி வச்சிருக்கிற கடவுளோட கம்பாரிசன் பண்ணிக்குது. அப்ப நான் எப்படிங்க ஈஸ்வரன் மாதிரி ஆயிட முடியும், நான் சிவபெருமானும் நானும் ஒன்னா, சிவபெருமான் எப்படி ஜடா முடி விட்டுட்டு கையில சூலாயுதம் வச்சிருக்காரு, உடுக்க வச்சிருக்காரு, கழுத்துல பாம்பு போட்டிருக்காரு, அப்ப அவர் மாதிரி நான் ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்படி சொல்லலையே இங்க சாஸ்திரம். நீயும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்லும் போது ஈஸ்வரன் யாருன்னு நமக்கு தெரியணும் இல்ல. நாம கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது ஈஸ்வரன் ஆயிடுமா? ஏன்னா அவரவர்களுக்கு விருப்பமான கடவுள் எல்லாம் ஈஸ்வரனா நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைச்சா, உண்மையில அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். அது கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும். ஏன்னா நாம உருவாக்கி இருக்கிற கடவுள் எல்லாம் யாரு? இப்போ சிவபெருமான்னா இப்படி இருக்காரு ஜடாமுடி வச்சுக்கிட்டு, பெருமாள்னா சங்கு சக்கரதாரியா பட்டு பீதாம்பரத்துல நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு லட்சணமா வராரு. அப்புறம் முருகர், விநாயகர் அப்படி நிறைய கடவுள்களை உருவாக்குன மாதிரி இன்னும் சில தேவதைகளை, காளி, சூளி, நீலி, அப்புறம் முனியப்பன், கருப்பராயன் அப்படின்னு எத்தனை தேவதைகளை நம்ம கடவுளா உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த கடவுள் தன்மையை தான் இங்க சாஸ்திரம் பேசுதா அப்படின்னா, இல்ல. ஏன்னா அதெல்லாம் நாம மனதுல உருவாக்கிக்கிட்ட உருவகங்கள். அந்த உருவகங்கள்னால அப்படிப்பட்ட வாழ்க்கையும் இந்த மனித உடல் வாழுது இல்ல. இப்ப நீங்க காளி தேவிய வழிபாடு பண்றீங்கன்னா காளியினுடைய சொரூபம் என்ன? ரொம்ப கோரமா கையில வந்து ஒரு பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு இருப்பா, அப்புறம் ஒரு தலையை வெட்டி அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட கையில பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி, நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே கொடூரமா நிக்கிற மாதிரி காளியினுடைய உருவம் இருக்கும். அந்த காளியினுடைய உருவம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் அந்த காளியை வழிபாடு பண்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அது கடவுள் என்று நீங்க நினைக்கிறதா இருந்தா, இப்ப நீங்க இங்க கேட்கிற உபதேசம் என்ன? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னா நான் காளியாக இருக்கிறேன் என்று நம்ம கருதி கொள்வதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் அஜ்ஞானம் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கிற கடவுளுடைய உருவத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த கடவுள் என்று தவறாக புரிந்து கொள்வதை இங்கு சாஸ்திரம் பேசல. ஏன்னா அதெல்லாம் மனம் உருவாக்கி கொண்ட உருவகங்கள், மனதின் போக்கு அது. நமக்கிட்டயே கோபம் வந்தா நம்ம காளி மாதிரி மாறிடுவோம், நம்மக்கிட்டயே சாஃப்ட்னஸ் வந்தால் நம்ம ராமன் மாதிரி சாஃப்ட் ஆகிடுவோம். அப்போ எல்லாமே நம்ம இடத்துலயே இருக்குல்ல. அதாவது சத்துவ குணத்தில் நம்ம இருந்தோம்னா சாஃப்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம், ரொம்ப பொறுமையாக இயல்பாக இருப்போம். அதுவே நம்ம ரஜோகுணம் தமோ குணத்துக்கெல்லாம் போயிட்டா கோபத்துலேயும் தமோ குணத்தினுடைய நிலைப்பாடு என்ன, முடியாது அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு அகங்காரத்திலையும் மாறிடுவோம். அப்போ இதெல்லாம் வந்து குணபேதங்கள் தானே. ஆனால் இறைவன் வந்து இந்த குணபேதங்களுக்கு கடந்தெல்லாம் இருக்கிறான். அதனால் அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கே மனம் கடந்த அந்த உணர்வை அந்த அறிவை தான் இங்கே பிரக்ஞைன்னு பேசுது சாஸ்திரம். அதை தான் மகா வாக்கியங்கள் வந்து உபதேசம் பண்ண போகுது. அப்போ இந்த அத்தியாயம் வந்து நீயே அது, நீயே பரம்பொருள் என்று அறிவிக்கிறது. ஆனால் அந்த பரம்பொருள் தன்மை நமக்கு தெரிந்தால்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்முடைய மனசு வந்து அது எப்படி நான் கடவுளாக முடியும் என்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அப்ப இங்க மகா வாக்கியங்கள் வெறும் வேத வாக்கியங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் குருவின் கருணையால் குருவின் உபதேசத்தால் உயிர் பெறுகின்றன என்று பார்க்கணும். ஏன்னா நாம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை, அவர் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது. இங்க குருமார்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு உபதேசங்களையும் சொல்லி இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு அதை ரொம்ப விரிவா விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அதை நம்ம மனம் கடந்து உடல் கடந்து அந்த உணர்வுல நின்று பார்க்கும் போதுதான் நமக்கு உண்மை புரிய வரும். அப்பதான் நம்முடைய அகங்காரம் மறையும். அப்பதான் இங்க சத்து சித்து ஆனந்தம் என்ற நிலை எஞ்சும் என்று பார்க்கிறோம். அதுதான் அத்வைத அனுபூதினு பேரு, ஆத்ம அனுபூதி அப்படின்னு சாஸ்திரம் அதை நிரூபணம் செய்கிறது. அந்த வேதத்தினுடைய அனைத்து உபதேசங்களுமே இறுதியாக அந்த ஒரே உண்மையை தான் இங்கு எடுத்துரைக்கின்றன என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வேதத்தின் பிரமாண வாக்கியங்களை வைத்து கொண்டுதான் பிரகரண கிரந்தங்கள் நிறைய வந்திருக்கு. அதுலதான் நம்ம நாரத பக்தி சூத்திரமும் பார்த்தோம். அவரும் அதைதான் சொல்றார், நீ தேடுகின்ற பரம்பொருள் நீதான், நீ எப்பொழுது அந்த இறைவனோடு உன்னை இரண்டர கரைத்து விடுகிறாயோ அப்பொழுது இறைவனும் நீயும் வேறு வேறு அல்ல, இருப்பது இறைவன் மாத்திரமே அப்படிங்கிற மிகப்பெரிய உபதேசத்தை நம்ம ஏற்கனவே பல வழிகளில் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த அத்தியாயம் அதை தான் தெளிவுபடுத்த போகுது. இதுக்கு பேர் வந்து மகா வாக்கிய விவேகம். இப்போ இந்த பஞ்சதசி நூலினுடைய 5வது அத்தியாயம் மகா வாக்கிய விவேகத்தினுடைய முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஏனே க்ஷதே ஸ்ருணோதி தம் ஜிக்ரதி வியாக்கரோதி ச ஸ்வாத்வஸ்வாத்து விஜானாதி தத் பிரம்ம ஞான முதீரிதம். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சூத்திரத்துல முதல் மகா வாக்கியத்துல உபதேசத்துல ஒரு மனிதன் எதனால் பார்க்கிறானோ, எதனால் கேட்கிறானோ, எதனால் நுகர்கிறானோ, எதனால் பேசுகிறானோ, அந்த நிலை எல்லாம் உணரப்படுகிறது அல்லவா. அதையும் மீறி இது இனிப்பு இது கசப்பு போன்ற சுவைகளையும் உணரப்படுகிறது அல்லவா. அப்படிப்பட்ட அந்த உணர்வின் உன்னதம்தான் இங்கு பிரக்ஞை என்று அழைக்கப்படுகிறது என்று இந்த முதல் சூத்திரத்திலேயே அந்த மகா வாக்கியத்தினுடைய பெரிய பெரிய விஷயத்தை இங்க சிம்பிளா முடிக்கிறார். அதாவது பிரஜானம் பிரம்மா, பிரக்னையே இறைவன், பிரக்னையே பிரம்மம் என்று சொல்றதுனால அந்த பிரக்னை தான் இங்க இந்த உடலை வைத்து கொண்டு இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அதுதான் இங்க சொல்றாரு, ஏனே க்ஷதே ஸ்ருணோதீதம் ஜிக்ரதி வியாக்கரோதி ச ஸ்வாத்வஸ்வாத்து விஜானாதி தத் பிரஜான முதீரிதம். அப்ப இங்க பிரக்னை தான், அந்த பிரக்னை மூலமாகத்தான் நாம் இங்கு பார்க்க முடியும், அந்த பிரக்னை இருப்பதினால்தான் நாம் கேட்க முடியும், அந்த பிரக்னை இருப்பதினால்தான் நாம் நுகர முடியும், அந்த பிரக்னை இருப்பதினால்தான் நான் பேச முடியும். அப்ப இங்க எல்லாமே புலன்களும் மனமும் அந்த பிரக்னையின் மூலமாகத்தான் இயங்குகின்றன. ஆகவே நமக்கு உணரப்படுகின்ற எல்லாமே அந்த உணர்வின் உன்னதம் அப்படின்ட்டு இந்த முதல் ஸ்லோகத்துல அருமையா புரிய வைக்கிறார். ஏன்னா இந்த பஞ்சதசி நூலினுடைய நூலாசிரியர் வந்து சுவாமி வித்யாரண்யர். அவர் இங்க பிரஜானம் அப்படிங்கிற மகா வாக்கியத்தினுடைய அந்த பொருளை எடுத்து இங்க உபதேசம் பண்றார். அது இப்படிதான் விளக்கம் கொடுக்கிறார். அதாவது பொதுவாக நாம் கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், நாக்கினால் சுவைக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கண் தனியாக பார்க்காது, காது தனியாக கேட்காது, மூக்கு தனியாக நுகராது. ஏன்? நம்ம ஏற்கனவே இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்துருக்குறோம். அதாவது இறந்து போன பணம் இருக்கு, அந்த பணத்துக்கிட்ட நீங்க பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா கண்ணு திறந்துகிட்டு கிடக்குது. அப்ப அதுக்கு கண் இருக்குது, நமக்கும் கண் இருக்குது, அதுக்கும் காது இருக்கு, நமக்கும் காது இருக்கு, அதுக்கும் மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு. ஏன் அதனால எதையுமே பார்க்க முடியல, காதால கேட்க முடியல, நாக்கால உணர முடியல? அந்த இறந்து போன பணத்துக்கிட்ட கொண்டு போய் ஒரு ஐஸ்கிரீமை நம்ம தடை விட்டோம்னா நாக்கில் ஆஹா சூப்பராக இருக்குது, டேஸ்ட் சூப்பர், வெண்ணிலா டேஸ்ட்டு, ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு, சாக்லேட் டேஸ்ட்னு சொல்லுமா? ஏன் முடியாது? அதனால பிரக்ஞை இல்லை, அந்த உணர்வு இல்லை. அப்போ உணர்வு இல்லாவிட்டால் அது ஜடம், சடலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே உணர்வு தான் இங்கே மையம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் முதல் சூத்திரத்திலேயே, கண் தனியாக பார்க்காது, காது தனியாக கேட்காது, மூக்கு தனியாக நுகராது, எல்லாம் அந்த உடலுக்கு பின்னால் ஒளிருகின்ற சைத்தன்யத்தினால், அந்த தூய பிரக்ஞையினால், அந்த தூய அறிவினால் தான் இங்கு அனைத்து அனுபவங்களும் நிகழுகின்றன அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை இந்த முதல் ஸ்லோகத்திலேயே புரிய வைக்கிறார். ஏன்னா மின்சாரம் இல்லாமல் எப்படி ஒரு விளக்கு வெளிச்சத்தை கொடுக்காதோ, அதுபோல சைத்தன்யம் இல்லாத உடல் எந்த இயக்கத்தையும் இயக்காது. அப்ப இந்த உடல் இயங்க வேண்டுமானால் இதற்குள்ளே ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு தான் இங்க உயிராக இருக்கு. நமக்குள்ள உயிரா அது வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த உயிர் வந்து தனித்தனி உயிர் கிடையாது, உன்னுடைய உயிர் என்னுடைய உயிர் எல்லாம் கிடையாது, ஒரே உயிர் தான், அதுவே பிரம்மம், பிரக்ஞை. ஏன்னா நாம் வந்து அது புரியாததுனால தான் அவர் உயிர் போயிடுச்சு, இவர் உயிர் போயிடுச்சு, அதனுடைய உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே உயிர் வருவதும் இல்லை போவதும் இல்லை, உடல் தான் வந்து வந்து போகுது. அந்த உயிரை உள்வாங்குவதற்கான உடல் வந்து ஒரு உபாதி. இதுக்கு நம்ம ஏற்கனவே விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்குறோம். இப்போ மின்சாரம் ஒரு ஒயர் வழியாக எல்லா பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்குள்ளே. அப்போ எல்லா பக்கமும் மின்சாரம் கனெக்டாக இருக்குது, அது அப்படியே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்கள் போய் அந்த இடத்துல ஒரு பல்பை மாட்டின உடனே அது வெளிச்சத்தை கொடுக்கும், ஒரு ரேடியோவை மாட்டின உடனே ஒரு பாட்டை பாடும். அப்போ என்ன மாற்றம் நடக்குது? நம்ம வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய பொருட்களின் தன்மையை பொறுத்து அந்த மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு அவைகள் மாறி மாறி வேலை செஞ்சாலும் அதற்கு ஆதாரமாக மின்சாரம் தான் இருக்குது. மின்சாரம் இல்லாவிட்டால் பல்ப் எரியாது, மின்சாரம் இல்லாவிட்டால் மின் விசிறி ஓடாது, மின்சாரம் இல்லாவிட்டால் ரேடியோ பாடாது. அப்போ இது எப்படி நமக்கு புரியுதோ இதே விஷயத்தை தான் நம்ம இதில் பொருத்திக்கணும். உயிருங்கிறது எங்கும் நிறைஞ்சிருக்கு. இந்த ஒயர் மூலமாக தானே மின்சாரத்தை பொருத்தி இருக்கிறோம், அது மாதிரி உயிர் எது வழியாக பொருத்திருக்கிறோமானா உயிர் தான் எங்கும் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த இடம் அந்த இடம்னு பர்டிகுலர் ஸ்பாட் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம மின்சாரத்தை வேணால் அனுப்புறதுக்கு ஒயர் யூஸ் பண்ணலாம், இந்த ஒயர் மூலமாக அனுப்புகிறோம், அந்த ஒயர் மூலமாக அனுப்பலாம். அதிக வோல்டேஜ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிக கேஜ் உள்ள ஒயரை போட்டுக்கலாம், மொத்தமான கம்பி. அதே கொஞ்சம் கம்மியாக மின்சாரத்தை குறைச்சி டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக குறைச்சி அனுப்பும்போது கொஞ்சம் கேஜி கம்மியாக இருக்கிற கம்பியை கூட நம்ம போட்டு மின்சாரத்தை அனுப்பிச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து வெளியிருந்து மின்சாரத்தை நம்ம வேணுங்கிற இடத்துக்கு கடத்துகிற மாதிரி இங்கே நம்ம உயிரை கடத்த முடியுமான்னா அப்படிலாம் இல்லை. நம்ம புரிதலுக்காக கம்பாரிசன் கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஓமானம். உடனே நம்ம இதையும் அதையும் கம்பேர் பண்ணி குதர்க்கமான கேள்விகள் கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த உயிரை அந்த உணர்வை மனசுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஏற்கனவே மனம் புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தோட ஒப்பீடு செய்து தான் பேச முடியுமே தவிர வேற எந்த வகையில் உங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்க முடியும்? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறோம், மின்சாரம் எங்கும் இருக்குப்பா, அந்த மின்சாரத்தில் நீ பல்பை இணைச்சின்னா அது வெளிச்சத்தை கொடுக்கும், ரேடியோவை இணைச்சின்னா பாட்டு பாடும். அது மாதிரி இங்கே உயிர் எங்கும் இருக்குப்பா, அது பூனைக்குள்ளே வந்தாலும் அது உயிர் தான், யானைக்குள்ளே வந்தாலும் அது உயிர் தான். அதனால் அந்த உயிரில் வேறுபாடு கிடையாது, ஆனால் உடலில் தான் வேறுபாடு இருக்குது. இது பூனை அது யானை அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். அப்போ யானை பெருசாக இருக்கிறதுனால அது ஏதோ பவர்ஃபுல்லாக இருக்குது, பூனை சிறுசாக இருக்கிறதுனால பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் உடலுடைய தன்மையை பொறுத்து தான் பார்க்குறோமே தவிர உணர்வின் தன்மையில் மாற்றம் இல்லை. மின்சாரத்தில் எப்படி மாற்றம் இல்லை? நீங்கள் பல்பை சொருவனா வெளிச்சத்தை கொடுக்கும், ரேடியோ சொருவனா பாட்டு பாடும். ஆனால் ஏன் இது பாடுது, இது ஏன் வெளிச்சத்தை கொடுக்குது, இதை மாற்றி வேலை செய்யாதானா எப்படி மாற்றி வேலை செய்யும்? அதுக்கான படைப்பு அப்படித்தானே, லைட்டு வெளிச்சத்தை தான் கொடுக்கும், அது பாடாது. ஆனால் ரேடியோ பாடத்தான் செய்யும், வெளிச்சத்தை கொடுக்காது. அப்போ இது நமக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி உடல்களிலும் மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் உணர்வில் மாற்றம் இல்லை. அப்ப இங்க இறைவன் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஆகாய தத்துவத்தையும் நமக்கு சாஸ்திரம் புரிய வச்சுது. ஏன்னா பிரஜானம் அப்படிங்கிற அந்த உணர்வை எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அது சுத்த சைத்தன்யம்னு சொல்றோம். பிரஜைனா உணர்வு, அது சைத்தன்யம், அறிவு, பிரம்மம் அப்படின்னு நம்ம அதுக்கு பல பேர் வச்சிருக்கோம். ஆனா அது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த உடல் கிடையாது, இந்த மனசு கிடையாது, புத்தி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஊடகம், அது ஊடுருவுகின்ற ஊடகம். அப்ப ஒவ்வொரு ஊடகத்துக்குள்ள ஊடுருவும் போது ஒவ்வொரு வேலையை செய்தது. பல்புக்குள்ள போனா எப்படி மின்சாரம் வெளிச்சத்தை கொடுக்குதோ, ரேடியோக்குள்ள போனா எப்படி பாட்டை பாடுதோ, அது மாதிரி மனித உடலுக்குள்ள ஊடுருவும் போது அது பகுத்தறிவு பரிமாணத்துல வேலை செய்து, ஒரு பூனைக்குள்ளேயோ யானைக்குள்ளேயோ போகும்போது பகுத்தறிவு வேலை செய்யறது இல்லை. தாவரங்களுக்குள்ள போனா அது உயிருள்ள பொருள் தான், ஆனா அசையவோ நடக்கவோ முடியாது, அதனால இடம் விட்டு இடம் பெயர முடியாது. அதுவே அந்த கல்லு மண்ணுக்குள்ள அந்த பிரஜை நுழையவே முடியல. அப்ப இது மாதிரி உணர்வு பரிமாணங்களை உடல்களினுடைய அடிப்படையில தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேற எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத இங்க சொல்ல வராது. அப்ப இங்க பிரஜானம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த உடலோ இந்த மனமோ அல்லது நம்மால் உருவாக்கி கொண்ட உருவங்களோ எதுவுமே கிடையாது, அது வந்து ஒரு உணர்வு. அப்ப அந்த உணர்வை தான் இங்க சாஸ்திரம் பேசுது. அப்ப பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிற மகா வாக்கியம் இங்க முதல்ல எடுத்து சொல்றார், இந்த முதல் சூத்திரத்துல சொல்றார். ஏன்னா இங்க உடல் மாறலாம், மனசு மாறலாம், நம்முடைய சிந்தனைகள் மாறலாம், ஆனால் இதையெல்லாம் ஒருத்தன் அறிகிறான் அல்லவா. இப்ப இது இது இன்னது என்று நான் உணர்கிறேன், அப்ப இதையெல்லாம் உணர்கின்ற நான், நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னை நான் என்றும் இழக்கவே முடியாது. இப்ப நம்ம வந்து இந்த உடலுங்கிற ஒரு கருவியை வச்சு, அதுல நாக்குங்கிற ஒரு புலனை வச்சு நான் ஒரு சுவையை உணர்ந்து பார்க்கறேன். இது காரமா இருக்கு, இது புளிப்பா இருக்கு, இது இனிப்பா இருக்கு அப்படின்னு நான் உணர்றேன். அந்த சுவையை நான் உணர்கின்றேன். அப்ப அந்த சுவையை உணர்கின்ற நிலையில் நான் அதை அறிகின்றேன். என உணர்ந்தால்தான் அது என்னன்னு அறிய முடியும். அப்ப நான் உணர்ந்த உடனே அது இனிப்புன்னு அறிகிறேன். இன்னொரு பொருளை சுவைத்து பார்க்கிறேன், அதை உணர்கின்றேன், அதை புளிப்பு என்று அறிகிறேன். அப்ப இங்க புளிப்பு, இனிப்பு, கசப்பு அப்படிங்கிறத வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி நான் உணர்ந்தாலும், அது இது இது இன்னது என்று நான் பிரித்தறிகின்ற நிலையிலேயும் நானே தான் இருக்கிறேன். அப்ப எப்படி அந்த உணர்வே அறிவா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க நிறைய பேர் பிரஜைன்னு தானே சொல்றாரு, உணர்வுன்னு தானே சொல்றாரு, அறிவுன்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் நீங்க எதுக்கு பிரம்மத்தை போய் அறிவுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட எழுப்பலாம். அதுக்குத்தான் இங்க விளக்கம் கொடுக்குறோம். ஏன்னா எதை நாம் உணர்கின்றோமோ அவ்வாறு உணர்கின்ற ஒரு விஷயத்திலே அது இது இது இன்னது என்று நாம் பகுத்து பிரித்து உணர்கின்றோம். அப்படி பகுத்து பிரித்து உணர்கின்ற பொழுது அதை இது இது இன்னது என்று நாம் அறிகின்றோம். அந்த வகையிலே அந்த அறிவாகவும் நாமே இருக்கின்றோம், அந்த உணர்வாகவும் நாமே இருக்கின்றோம். ஆகவே நான் அறிகிறேன், நான் உணர்கிறேன் என்பதுதான் இங்கு பிரஜை பிரம்மம் அப்படின்னு இங்கு புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து அனுபவங்களுக்கும் பின்னால் ஒளிர்கின்ற தூய அறிவே பிரஜை அப்படிங்கிறத மகா வாக்கிய உபதேசத்தினுடைய முதல் இந்த சூத்திரத்திலே இந்த ஸ்லோகத்திலே பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம். சதுர்முகேந்திர தேவேஷு மனுஷ்யா ஸ்வஸ்வக வாதிஷு சைத்தன்யமேகம் பிரம்மாத் பிரஜானம் பிரம்மமையபி. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்களிலும், மனிதர்கள், குதிரைகள், நாய்கள், பசுக்கள் போன்ற உயிர்களிலும் ஒளிர்கின்ற சைத்தன்யம் ஒன்றே, அதனால் அந்த பிரஜையே எல்லாரிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கின்றது என்று இங்க இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதான் இங்க சொல்றார், சதுர்முகேந்திர தேவேஷு. சதுர்முகம்னா நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மா, அப்புறம் தேவேஷு இந்திரன், இந்திரன் போன்ற தேவர்கள், மனுஷ்யா மனிதர்கள், ஸ்வஸ்வா ஸ்வாகதீஷு சைத்தன்யமேகம் பிரம்மாதகா பிரஜானம் பிரம்மமயபி. அப்ப இங்க மனிதர்கள், குதிரைகள், நாய்கள், பசுக்கள் போன்ற எல்லா ஜீவர்களிடத்திலும், எல்லா உயிர்களிடத்திலும் ஒளிர்கின்ற சைத்தன்யம், அந்த உள்ளே இருக்கிற உணர்வு, அந்த உள்ளே இருக்கின்ற உயிர் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பிரஜை. அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறார். அதுதான் என்னிடத்திலும் ஒளிர்கின்றது. அப்ப இங்க எல்லாரிடத்திலும் அந்த உணர்வு இருக்கு. அது ஓரறிவு தாவரத்திலே தொடங்கிடுது. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் வேதாந்த பாடங்கள்ல பார்த்தோம். ஏன்னா உணர்வுல முதல் உணர்வு எங்க அறியப்படுது? தாவரங்கள்ல தொடு உணர்வு அறியப்படுது. தாவரத்துல வந்து தொட்டாஞ்சுருங்கி செடி தான் அதுக்கு உதாரணமா நான் அடிக்கடி சொல்லுவேன். வேற எதை காட்டுறது உங்களுக்கு? தென்னை மரத்தையோ ஒரு மாமரத்தையோ போய் நீங்க அது உணர்வு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது பாட்டு அது நின்றுகிட்டு இருக்கும், காத்தடிச்சா அசையும். அப்ப நீங்க காத்தடிச்சா தானேங்க அசையுது, அதுக்கு எப்படிங்க உணர்வு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாது தானே. அதனால செடிகளிலேயே பாத்தீங்கன்னா தொட்டாஞ்சுருங்கி செடி நம்ம போய் காலில் மிதிச்சாலோ அல்லது கையில தொட்டாலோ அப்படி இலைகளை பூரா சுருக்கிக்கும். அப்போ இது மாதிரி நம்ம அனுபவத்தில் இருக்கிற ஒரு செடியை வச்சு பார்த்தா அப்போ அதுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, அதனாலதான் நம்ம தொட்ட உடனே அது சுருங்குது. அப்போ அதுக்கு தொடு உணர்வுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம தொட்ட உடனே சுருங்கிக்குது இல்லையா? அப்போ அது இடத்துல ஒரு அறிவு இருக்கு, ஒரே ஒரு அறிவு, யாரோ என்னை தொடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னை பாதுகாத்து கொள்ளும் நோக்கத்துல அந்த இலைகள் எல்லாம் சுருக்கிட்டு அப்படியே போய் ஒடுங்கிக்குது. யாரு இல்லைன்ன உடனே அந்த இலையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அப்படியே விரிஞ்சிக்குது. அப்ப பாருங்களேன், ஒரு சின்ன தாவரத்திலேயே அவ்வளவு அறிவு வச்சிருக்கு, ஒரே அறிவு தான், ஆனா தொடு உணர்வா வச்சிருக்கு. ஆனா அதன் இடத்துல மற்ற புலன்கள் இல்ல, கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ இல்லாததுனால அது என்ன யார் தொடுகிறார்கள் பார்க்காது. ஒரு ஆடு மெதிக்குதா இல்ல ஒரு மனுஷன் மெதிக்கிறானா அதுக்கு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்கிற அறிவும் அதன் இடத்துல கிடையாது. ஏன்னா வெறும் தொடு உணர்வை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த தாவரம் பிறந்திருக்கு. அப்ப இங்க முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பிரக்ஞை, இந்த உணர்வு வெளிப்படுகின்ற ஊடகம் ஓரறிவு தாவரம். அப்புறம் அது இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவுன்னு பல உடல்களின் பரிமாணங்கள்ல பயணம் பண்ணி ஆறாம் அறிவு பரிமாணத்துல மனிதனிடத்திலே அது பிரகாசிக்க தொடங்குது. அந்த இடத்துல பிரகாசிக்க தொடங்கின அந்த அறிவு பரிமாணத்துல கூட நான் எல்லாவற்றையும் அறிகின்றவனாக இருந்தாலும் என்னை நான் அறிந்து கொள்வதில் தான் இங்கு அடுத்த பரிமாணத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும். அதுதான் ஏழாம் அறிவு. ஏன்னா இப்ப நான் வந்து மனிதனா பிறந்துட்டேன், என்னுடைய பகுத்தறிவு பயன்படுத்தி இது ஆடு மாடு கோழி பேனா பென்சில்ன்ட்டு நான் எல்லாம் அறியலாம். ஆனா எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லை. எல்லாம் அறிகின்ற அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே, திருமந்திரம். அப்ப எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு விட்டு எல்லாம் அறிந்து இங்க பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. ஏன்னா நான் திருமூலரே அதை சொல்றாரு, அவர் ஒரு அழகான எவிடன்ஸ் கொடுக்குறாரு. அப்ப அதைத்தான் இங்க இவரும் சொல்றாரு, வித்யாரண்யரும் அதான் சொல்றாரு. இங்க சமஸ்கிருத ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்களோ அதை தமிழ் சித்தர்களும் சொல்றாங்க, நாம சரியா புரிஞ்சுக்கணும், அதான விஷயம். அப்ப இங்க மகான்கள் எல்லாம் ஒரே மாதிரி அழகா புரிதல் இருக்கிறாங்க. நாம தான் புரியாம மாறி மாறி கண்டதை சிந்தனை பண்ணிக்கிட்டு திசை மாறி போயிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி அடையணும், அதுக்கு நிறைய இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்களை உள்வாங்கணும், அப்பதான் பக்குவம் வரும், மனசுக்கு புரிதல் வரும். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அனைத்து அனுபவங்களுக்கும் காரணமான அறிவே பிரக்ஞை என்பதனால அந்த அறிவு எல்லோரிடத்திலும் இவ்வாறு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அதில் வேறுபாடே கிடையாதுங்கிறாரு. ஏன்னா தேவர் உடல், மனித உடல், மிருக உடல் அப்படிங்கிற உடல்கள் தான் வேறுபாடு இருக்கே தவிர உணர்வில் வேறுபாடு கிடையாது. அப்போ அந்த உடலை வச்சு நீங்க தாவரம் அப்படிங்கிறதுனால அதை இலக்காரமா பார்க்க முடியாது, அதுக்கும் உயிர் இருக்கு. ஒரு புழு பூச்சி அதுக்கும் உயிர் இருக்கு, மனிதன் நமக்கும் உயிர் இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நாம வந்து நம்முடைய அராஜகத்தை அதுகிட்ட காட்டுறோம். நான் பெரிய ஆளு, நீ எனக்கு கீழே இருக்கிற, உன்னை பாரு இப்பயே மெதிச்சு கொள்றேன் அப்படின்ட்டு நம்ம அந்த புழுவை மெதிக்கிறது, பூச்சியை தொந்தரவு பண்றது, அப்ப இதெல்லாம் இம்சை பண்றோம் இல்லையா? இதுக்கு என்ன காரணம், நம்ம அந்த உடலை தான் பார்க்கறோம், அந்த உள்ள இருக்கிற உணர்வை பார்க்கல. இன்றைக்கு மனிதர்கள் வந்து இந்த உணர்வு விஷயத்துல மேம்படாததுனால இன்றைக்கு மனிதனையே மனுஷன் அழிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பழைய அறக்கர்களா மாறிட்டாங்க. அந்த காலத்துல அறக்கர்கள் அப்படிதானே, மனிதனையே மனிதன் அழிச்சு சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு பகுத்தறிவு வளரல, அவன் உடம்ப வந்து ஒரு உணவா தான் பார்த்தான். மிருகம் வந்து எப்படி பார்க்கும், நம்மள உடம்ப உணவா தான் பார்க்கும். அது மாதிரி மனிதனும் உடம்ப உணவா பார்க்குற அளவுக்கு அந்த அரக்கர்கள் காட்டுவாசிகள் வாழ்ந்த காலமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆதி மனிதன் வாழ்ந்த காலத்துக்கு நம்ம போயிடுவோம் போல் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் மனிதர்கள் எல்லாம் மனோநிலையில மோசமா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த உண்மை உணர்வை பிடிக்க தெரியல, அந்த உணர்வு தான் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறதுன்னு கண்டுக்க தெரியல, அதை உடல் அளவுல பார்த்து உதாசீனப்படுத்துறாங்க. அப்புறம் அது எல்லாத்துலயும் வேற்றுமை புத்தி வந்துருச்சு. அப்புறம் அந்த உடல் அளவுல பார்க்கும் போதே நம்ம இங்க வந்து உணர்வை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்ப அதனால தேவர்கள் உடல், மனித உடல், மிருக உடல் அப்படின்னு வேறுபாடுகளே கிடையாது, உடல்கள் தான் வேறுபாடே தவிர உள்ள இருக்கிற உணர்வுல வேறுபாடு கிடையாதுங்கிற அடிப்படையில இங்க பேசுறாரு. ஆனா நாம உடல் கடந்து இப்ப நம்ம எங்கெல்லாம் வேறுபாடு வச்சிருக்கோம், மொழி லெவல்ல வேறுபாடுக்கு போயிட்டோம். இப்ப எந்த அளவுக்கு நம்ம மென்டாலிட்டி போயிடுச்சுன்னா உடம்பு அப்புறம் பேசிக்கலாம், மொழி வந்து இவன் ஹிந்தி பேசுறான் இவன் எனக்கு ஆகாது, இவன் மலையாளம் பேசுறான் அவன் மலையாளி, நான் தமிழ் பேசுவேன் நான் தமிழன் அப்படிங்கிற அளவுக்கு மொழி விரோதம் உண்டாக்கி மொழி வேற்றுமைகள் அளவுக்கு மனசை வந்து கெடுக்கிறாங்க இன்றைக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து மனோபாவம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது, உடல் தான் மாறி இருக்க தவிர உள்ள இருக்கிற உணர்வு ஒண்ணுதானே, அந்த உணர்வை பிடிச்சிட்டுனா இங்க எதை நீ பிரிக்க முடியும், எதையுமே பிரிக்க முடியாது, எல்லாம் இறைவன் தான் இருக்கிறான். அப்படிங்கும் போது நம்ம இந்த இந்த உடல் வேறு அந்த உடல் வேறு அப்புறம் இந்த மொழி வேறு அந்த மொழி வேறுன்னு பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் இறை நிலை எல்லாம் ஈஸ்வரனாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு நம்ம இந்த உதாரணங்கள்லாம் எப்படி எடுத்துக்கலாம், நம்ம நடைமுறை உதாரணங்களோட கம்பேர் பண்ணலாம். இப்ப மின்சாரத்துல வந்து நான் ஒரு பெரிய பல்பை போட்டா வெளிச்சம் பவர்ஃபுல்லா இருக்கும், ஒரு சின்ன பல்பை போட்டா ஜீரோ வாட் பல்பை போட்டா வெளிச்சம் பவர் கம்மியா இருக்கும். அப்ப ஜீரோ வாட் பல்பு போட்டதுனால மின்சாரம் குறைஞ்சி போச்சா, கிடையாது, அதே 230 வோல்ட் தான் வரும். அப்ப நீங்க வந்து ஒரு 100 வாட் பல்பு போட்ட உடனே வீடு பூரா பவர்ஃபுல் பிரைட்னஸ் வருது, அப்ப என்ன மின்சாரம் கூடி போச்சா, 230 வோல்ட் பதிலாக 500 வோல்ட் வருதா, கிடையாது. அப்ப என்னங்க வித்தியாசம் நடந்தது, உடம்பு தான் வித்தியாசம் நடந்தது. நான் பல்ப்ல என்ன பண்ணிட்டேன்னா பவர் கம்மியான பல்பை போட்ட உடனே அது கொஞ்சமா வெளிச்சத்தை கொடுக்குது, பவர் ஜாஸ்தியா பல்பை போட்ட உடனே அது அதிகமான வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனா மின்சாரம் என்னமோ அதே அளவு தான். அது மாதிரி இங்க உணர்வு எல்லாம் ஒன்றுதான், உடல் வந்து பூனையா இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளவுதான் வேலை செய்யும், யானையா இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் வேலை செய்யும், மனிதனா இருக்கிறதுனால இப்படி வேலை செய்யும். அப்ப இங்க உடல்ல தான் இந்த வித்தியாசம், உணர்வுல வித்தியாசம் இல்லை, இப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நடைமுறை ஓமானத்தோட தானே கம்பேர் பண்ணி பேச முடியும், அந்த உணர்வுங்கிறதுல மாற்றம் இல்லை, ஆனா உடலில் உண்டான மாற்றத்தினால இது சிறியது இது பெரியதுன்னு நினைக்கிறோம். அது வந்து உடல் தான் காரணம், அதுக்கு உணர்வு என்ன பண்ணும், பல்பு சின்னதா இருக்கிறதுனால வெளிச்சம் தரலங்கிறதுக்காக மின்சாரம் என்ன பண்ணும், பல்பு பெருசா இருக்கு அதிகமா பவர் கொடுக்குங்கிறதுனால மின்சாரம் என்ன பண்ணும், மின்சாரம் அது பாட்டு அது இருந்துகிட்டு இருக்கு, அதனுடைய வோல்டேஜ்ல மாற்றம் இல்லை, ஆனா அதுல கொடுக்குற வாட்டேஜ்ல மாற்றம். அதனால நான் பவர்ஃபுல்லா 100 வாட் பல்பு போட்டா பிரைட்டா இருக்கு, 0 வாட் பல்பு போட்டா புவர் லைட்டா இருக்கு, வெளிச்சம் பத்துல. அப்போ இது வந்து உடல் தான் மாற்றம், அந்த பல்புல தான் மாற்றம். அது மாதிரி மனிதனும் மிருகமும் பறவையும் தாவரங்களும் உடலில் தான் மாற்றம், உணர்வில் மாற்றம் இல்லை அப்படிங்கறது இங்க புரிய வைக்கிறார் இந்த சூத்திரம். அதுதான் இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்களிலும் மனிதர்கள் குதிரைகள் நாய்கள் பசுக்கள் போன்ற மிருகங்களிலும் கூட ஒரே சைத்தன்யமே ஒளிர்கிறது என்று அந்த இறைத்தன்மையை அந்த பிரஜையை இங்கு நிலைநாட்டுகிறார் என்று இந்த 2வது சூத்திரத்துல நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஞானிகள் எல்லாம் வந்து இதை பார்க்கும் போது இங்க பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன் என்று அந்த அன்பை அந்த பூரண அன்பை அந்த தூய அன்பை செலுத்துவார்கள். ஏன்னா அவங்க உடல் கடந்து உணர்வுல நிக்கிறதுனால எறும்புல இருந்து யானை வரைக்கும் அவங்க நான் தான் உள்ள இருந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்தந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி நான் வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கேன் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப அந்த நிலையில அவங்க அந்த உணர்வுல ஒன்றி அந்த பிரிவுகள் இல்லாமல் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஸ்லோகம் 3, பரிபூர்ண பராத்மாஸ்மின் தேகே வித்யாதிகாரிணி புத்தேகே சாட்சி தயா சித்வா ஸ்புரண்ண ஹமிதீரியதே. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 3வது அத்தியாயத்துல பரிபூர்ணமான பரமாத்மா மோட்ச ஞானத்திற்கு தகுதியான இந்த உடலில் புத்திக்கு சாட்சியாக இருந்து கொண்டு நான் நான் என்று ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார், அருமையா புரிய வைக்கிறார். அதாவது பரிபூர்ண பரமாத்மாஸ்மின் தேகே இந்த உடலுக்குள்ளே வித்யாதிகாரிணி புத்தேகே சாட்சி தயா ஸ்தித்வா ஸ்புரண்ண ஹமிதீரியதே. நான் நான் என்று உள்ள ஸ்புரணம் ஆகிட்டு இருக்கார் அந்த முழுமையான பரமாத்மா, சிறிது கூட குறையில்லை அவர் இடத்துல, நிறைவானவர் முழுமையானவர் பூரணமானவர். அவர் ஊடுருவுகின்ற உடலை பொறுத்து இங்கு மாறி மாறி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார், பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம இதை தான் ஏற்கனவே நாரத பக்தி சூத்திரல பார்த்தோம், இறைவன் வந்து எல்லா உயிர்களுக்குள்ளும் உணர்வா இருந்தாலும் அவன் பிரகாசிக்கின்ற பாத்திரம் தயாராக இருந்தால் அவன் வெளிப்படுவான் அப்படின்னு நம்ம நாரதர் சொன்னார் இல்லையா, அதான் அவர் புரிய வச்சார். ஏன்னா பாத்திரம்னா என்ன, இந்த உடல் மட்டும் பாத்திரம் அல்ல, அந்த உணர்வை பிடிக்கணும், அந்த மையத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உள்ளம் மலர்ந்தால் அங்க இறைவன் பிரகாசிப்பான். ஏன்னா இறைவன் வந்து எல்லா கண்டெய்னருக்குள்ளே இருந்தாலும் வெளிப்படுவதற்கான கண்டெய்னரா அந்த கண்டெய்னர் எலிஜிபிள் ஆகணும்ல, அந்த தகுதி அடையணும் இல்லையா? அதை நம்ம வந்து அங்க பார்த்தோம், அதை தான் இங்கே சொல்றாரு. ஏன்னா எல்லா உடலுக்குள்ளும் இறைவன் ஊடுருவி இருந்தாலும் அந்த ஒளிரும் சைத்தன்யம் ஒன்றே ஒன்றுதான், ஆனால் அது பிரகாசிக்கின்ற ஊடகத்தினால் அது மாறுபட்டு காணப்படுகிறது. ஒரு விஷயத்துல சிறியதாக தெரிகிறது, ஒரு விஷயத்துல பெரியதாக தெரிகிறது. அப்ப எந்த அடிப்படையில அது மாறுபட்டு காணப்படுகிறதுன்னா உடலின் அடிப்படையில. அதனால மனித உடல்ல வந்து நமக்கு ஆறாம் அறிவு பரிமாணத்துல புத்தி விழிச்சுக்கிட்டுனா நமக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேகம் புரிய வந்துடும். மிருகங்களுக்கு அது புரியாது. மிருகங்கள் வந்து ஐந்தறிவுக்கு உட்பட்டதா மனசு இருந்தாலும் நம்மள மாதிரி புத்தியை வச்சு அது பகுத்தறியாது. ரெண்டாவது, அதுக்கு படிப்பறிவு கிடையாது. இப்ப மனிதன் வந்து புத்தி இருந்தா மட்டும் போதுமானா, புத்தி எல்லா மனிதனுக்கும் இருக்குது, ஆனா பகுத்தறிவுங்கிறது எப்ப வரும்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு வரணும், அதாவது பாடங்களை படிக்கணும், இந்த மாதிரி உயரிய வித்தைகளை வித்யாவை படிக்கணும், வேதங்களை படிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரியும். இல்லைன்னா மனிதனா உடம்புல இருப்போம், ஆனால் வாழ்க்கை வந்து மிருகம் மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம் இல்லை, மனிதர்கள் பார்த்தா பார்க்கறதுக்கு மனுஷன், ஆனால் செயல் பார்த்தா மிருக செயல் பண்ணிட்டு இருப்பான். மிருகம் கூட அதை செய்யாது, இவன் செய்வான். அப்போ அது மாதிரி கேவலமான கெட்ட புத்தி உள்ள மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? அந்த பாத்திரம், அந்த ஊடகம் அதை பிரகாசிக்கின்ற தன்மையில் தயாராகவில்லை. உடம்பு மனித உடம்பாக கிடைச்சிருந்தாலும் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தகுதியை அது அடையவில்லை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ இங்கே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய தன்னுணர்வு இருக்குது பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு ஸ்புரணம் இருக்குது, நான் நான் அப்படிங்கிற ஒரு அனுபவம். அது நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்போதும் உள்ள ஸ்புரணமாகிட்டே இருக்கும். நான் இருக்கிறேன் என்ற அந்த நான் உணர்வு, அது உடம்பால் வருவது கிடையாது, மனதால் வருவது கிடையாது, புத்தியால் வருவது கிடையாது, அது சுத்த சைத்தன்யத்தின் பிரதிபலிப்புன்னு சொல்றார். ஏன்னா நான் நான்ங்கிற அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது பிரதிபலிக்குது, இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது எங்கும் வியாபித்திருக்கிற அந்த வெளிச்சம் இந்த உடம்புக்குள்ள பட்டு பிரதிபலிக்குது. அதுக்கான தகுதியை இந்த உடம்பு அடையணும், அவ்வளவுதான். இது 0 வாட்ல இருக்குமா 100 வாட்ல இருக்குமாங்கிறத அந்த உடல் மாற்றத்தினால எப்படி வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியுமோ, பிரகாசம் குன்றி காணப்படுகிறதோ, அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம உடலை மாற்றி அமைச்சுக்கணும். அப்ப அந்த மாற்றம் எந்த பிறவியில நடக்கும்? மனித பிறவியில தான் நடக்கும். ஏன்னா மனிதன் தானே இவ்வளவு விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறான். மனிதனுடைய அறிவு பரிமாணத்துல தானே ஒரு மின்சார விளக்கையே வந்து 0 வாட் பவர் கொடுக்குற மாதிரி செய்ய முடியும், 100 வாட் பவர் கொடுக்குற மாதிரி செய்யறான். அப்ப இது எந்த அடிப்படையில் அவனால செய்ய முடிஞ்சுது? அவனிடத்துல இருக்கிற பகுத்தறிவு, அந்த நுண்ணிய அறிவு அவனிடத்துல பிரகாசிக்க தொடங்கி விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளை நம்ம பார்க்கறோம். அது மாதிரி மெய்ஞான ரீதியான கண்டுபிடிப்புல என்ன பண்ணணும்னா, இந்த உடலை அந்த பிரம்மம் அந்த பிரக்ஞை பிரகாசிக்கின்ற உடலாக மாற்ற வேண்டும். அப்ப அந்த உணர்வு மையத்தை பிரகாசிக்கின்ற பாத்திரமாக இதை தயார் செய்ய வேண்டும். அப்ப அது எப்படிங்க தயார் செய்யறது அப்படின்னா, அந்த சைத்தன்யம் பிரகாசிக்கின்ற ஊடகத்தால் மாற்றம் வருகிறது, இந்த உடம்பினால் மாற்றம் வருகிறது. அப்படிங்கிறதுனால இங்க நம்ம எப்படி இதை இந்த இடத்துல இந்த சூத்திரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா, மற்ற ஜீவராசிகளோட கம்பேர் பண்ணும்போது, இப்ப ஒரு தாவரத்துல அந்த சைத்தன்யம் பிரகாசிக்குது, ஆனா அந்த உடல்ல நிச்சயமா மாற்றம் வராது. அதுக்கப்புறம் புழு பூச்சி நிச்சயமா அது தன்னை உணராது. அப்புறம் ஊர்வன பறவைகள், அப்புறம் மிருகங்கள் அப்படின்னு நீங்க எல்லா ஜீவராசிகளுடைய உடம்புகளை கடந்து வந்தாலும், மனிதனா வந்தாலும், நம்மிடத்துல இருக்கிற அந்த படிப்பறிவு இருக்கு இல்லையா, கல்வி தான் நமக்கு வந்து பிரத்யேக அறிவு. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த படைப்பிலையும் நீங்க பாடங்கள் படிக்க முடியாது. ஆனா இங்க மனித பிறவியில மட்டும்தான் நீங்க கல்விங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இது மனிதன் மகத்தானவனாக மாறுவதற்காக, மனிதனும் புனிதனாவதற்காக, மனிதனும் தெய்வீக நிலையை உணர்வதற்கான ஒரு கல்வி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வேத கல்வி, ஞான கல்வி. அப்ப இந்த கல்வி தான் நம்முடைய அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபலிப்பை பிரகாசிக்க செய்யும். வேற எந்த வகையிலும் நீங்க உங்களுடைய சைத்தன்யத்தை பிரகாசிக்க வைக்க முடியாது. ஏன்னா நான் சைத்தன்யம்னே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மிருக லெவல்ல இருந்துகிட்டு இருக்கிற மனிதனுக்கு எப்படி தெரியும்? மிருகத்துக்கும் தெரியாது. மனிதனும் உடம்பு தான் மாறி இருக்கே தவிர மனதளவில் அவன் மாறவே இல்லை. அப்ப எப்படி அவன் தன்னை உணர்வான்? உணர மாட்டான். அப்ப மனித உடல் கிடைத்திருந்தாலும் மனோரீதியான மாற்றம் நடக்கணும். அப்ப மனமானது அப்டேட் ஆகணும். எந்த வகையில் அப்டேட் ஆகும்? மனம் உள்ளம் என்ற நிலையில அப்டேட் ஆகணும். அப்ப மனதனுடைய அப்டேஷன் எப்படி? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம், இதை நான் ஏற்கனவே பல பாடங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ மைண்டுக்கான புரிதல், இது நல்லது இது கெட்டது, இது நித்தியம் இது அநித்தியம் அப்படின்னு பகுத்து பிரித்தறிகின்ற புத்திசாலித்தனத்தினால, விவேகத்தினால தன்னை உணர்கின்ற ஒரு நிலை உண்டாகும். அது சித்தத்தில் பதிந்து நான்ங்கிற தன்னுணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை உணர்வு, இறை உணர்வு. ஆனால் அது என்னுடைய உணர்வு கிடையாது, அது பிரஜ்ஞையின் பிரதிபலிப்பு. இந்த ஊடகத்தின் வழியாக அது பிரதிபலித்து பிரகாசிக்கிறது. ஆகவே நான் என்று இங்க இல்லை, நான் என்னை கரைத்து கொள்ளணும். ஏன்னா உண்மையா நானுங்கிறத நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, மற்றவரால் ஏற்றி வைக்கப்பட்ட நானை தான் நான் இங்க ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். அப்ப இந்த நான்ல போய் சிக்கிக்கிட்டதுனால நான் என்னை ஜீவன் அல்பன் அப்படின்னு நான் அபிமானிக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது நான் உடல், நான் மனம் என்று நான் என்னை கருதி கொள்கிறேன். இதுதான் அஜ்ஞானம், இதுதான் அறியாமை. ஏன் இந்த அறியாமை என்னிடத்துல நிகழ்ந்தது அப்படின்னா, மற்றவர்கள் ஏற்றி வைத்து விட்டார்கள். எப்படி ஏற்றி வைத்து விட்டார்கள்? நான் குழந்தைய பிறந்த உடனே பாரிதான் உங்க அப்பா, இதான் உங்க அம்மா, நீ இவருக்கு குழந்தை, நீ மகன் மகள், அப்புறம் நீ இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், நீ படிச்சீன்னா இந்த பட்டம் வாங்கலாம், நீ கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம் அப்படின்னு என்னென்ன விஷயத்த நமக்கு மற்றவர்கள் சொல்றார்களோ அதையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தி நம்முடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டோம். ஆனால் உண்மையில் நம்முடைய அடையாளம் என்னன்னா, உடல் கடந்த உணர்வு தான் நம்முடைய அடையாளம், அதுதான் சைத்தன்யம். ஆனா அது பிரதிபலிக்கின்ற ஊடகம் இந்த உடல் என்று நாம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும் போது, இப்ப நம்ம இந்த ஊடகத்தை அந்த சைத்தன்யம் பிரகாசிக்கின்ற பாத்திரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் போதும், அந்த நிலையில் நாமும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல, நானும் ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல அப்படிங்கறது நமக்கு புரிய வரும். அதுதான் இங்க புரிய வைக்கிறார். இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, பரிபூர்ணமான பரமாத்மா மோட்ச ஞானத்துக்கு தகுதியான இந்த உடலில் புத்திக்கு சாட்சியாக இருந்து நான் நான் என்று ஒளிர்கின்றார். அப்ப இங்க ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஸ்புரணமாகி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவரை பிரகாசிக்க வைக்கின்ற பாத்திரமாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டோமானால், நம் மூலமாக இறைவன் வெளிப்பட்டு பிரகாசிப்பான். வெளிப்பட்டு பிரகாசிக்கின்ற இந்த விஷயங்கள் தான் இந்த உலகத்துக்கு சாஸ்திரங்களா நமக்கு கிடைச்சிருக்கு. வாழ்ந்த ஞானிகளும் அந்த தெய்வீக தன்மையில வாழ்ந்தார்கள். ஏன்னா இறைவனுடைய வைபவம், இறைவனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி மிக உயர்ந்த குணம் இல்லையா, இறைவனிடத்துல இருக்கிற குணம். ஏன்னா அவன் தான் சத்துவ குணத்துல இருக்கிறான், என் குணத்தான் கருணை அன்பு அப்படின்னு அவன் இடத்துல எவ்வளவு உயர்ந்த குணங்கள் எல்லாம் இருக்கோ அதுதான் இறை நிலை. அப்படிதான் ஞானிகள் தெய்வீகமானவர்கள் வாழ்கிறார்கள். அந்த நிலையில அவர்கள் எல்லாவற்றிலும் தன்னையே உணர்கிறார்கள். அவர்கள் உடலை பார்ப்பதில்லை, உள்ளே இருக்கின்ற உணர்வை பார்க்கிறார்கள். அப்ப அந்த நிலையில அவர்கள் மாறாத சாட்சி, எல்லாவற்றையும் நான் இருக்கிறேன் என்று தன்னையே எல்லாவற்றிலும் காண்பதினால பார்ப்பான் ஆகிறார்கள். பார்ப்பான்னா பார்ப்பவன், எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். அந்த பார்வையில அங்க சம்பந்தப்படுவதில்லை. ஏற்கனவே இதெல்லாம் விளக்கி இருக்கிறேன். அதாவது பிரதிபிம்பம் தான் இங்க நடக்குதே தவிர அதுல போய் ஒட்டிக்கல. அது கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் எப்படி உங்களுக்கு பிரதிபிம்பமாக வெளிப்பட்டு உங்களை மாதிரியே ஒரு உருவத்தை காட்டும், ஆனா நீங்க போய் கண்ணாடியில ஒட்டிக்கல. ஆனா நீங்க இந்த பக்கம் தனியா தான் இருக்கிறீங்க, ஆனா கண்ணாடியில உங்களை மாதிரியே ஒரு உருவம் பிரதிபிம்பிக்குது. அப்ப உங்ககிட்ட இருக்கிற அத்தனை குணநலன்களும் அந்த திறமையும் தகுதியும் அதுகிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க சிரிச்சா அது சிரிக்கும், நீங்க அழுது அது அழும், நீங்க ஆடுனா அது ஆடும். அப்ப உடனே அதுக்கு உயிர் வந்துருச்சா, அதுக்கு உணர்வு வந்துருச்சா, அதுக்கு அறிவு வந்துருச்சான்னு கேட்க கூடாது. ஏன்னா அது நீங்க இருக்கிறதுனால பிரதிபிம்பித்து கண்ணாடியில காட்சியாக தெரிவது போல, இங்கு சைத்தன்யம் இருப்பதினால அது மனதில் பிரகாசித்து இப்படி நான் நான் என்று ஸ்புரணமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க உணர வைக்கிறார். ஸ்புரன் அப்படிங்கிற வார்த்தை இங்க போடுறார். இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, புத்தேகா சாட்சி தயா ஸ்தித்வா ஸ்புரன் ஹமிதீரியதே. ஸ்புரன் அப்படிங்கிற வார்த்தை இங்க போடுறார், ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்வரணம் அப்படின்னா ஒளிர்கிறது, நான் நான் என்று சதா ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க நான் என்பது நாம நினைத்து கொண்டிருப்பது போல ஒரு எண்ணம் மட்டுமல்ல, அது சுயமாக ஒளிர்கின்ற சித்த சைத்தன்யத்தின் அனுபவம். அதைத்தான் இங்க இந்த சூத்திரம் அழகா நமக்கு புரிய வைக்குது. அப்ப நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மள நம்ம இந்த உடல் என்று அபிமானம் செய்யறோம். ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த உடலுக்குள் இருக்கிறதான் நான் நீ நினைச்சுக்கணும்ப்பா. நீ தப்பா போய் இந்த உடலை நான், இந்த மனச நான் நீ அபிமானம் பண்றது, மற்றவர்களால் ஏற்று வைக்கப்பட்டதுல போய் நீ சிக்கிக்கிட்டு இருக்கிற. அது எந்த அளவுக்கு இப்ப நமக்கு அபிமானம் வந்திருக்கு தெரியுமா? ஜாதி அபிமானத்துல இருக்கு. நான் செட்டியாரு, நான் கவுண்டரு, நான் ஐயருன்னு சொல்றோம். அப்ப அந்த அபிமானம் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு, பிறப்பின் அடிப்படையில அந்த அபிமானத்தை நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கு. சரி, இதோட நின்றுட்டோமா? இல்ல, அடுத்து படிப்பின் அடிப்படையில, நம்ம வெளியே படிக்கிற படிப்பின் அடிப்படையில நான் கலெக்டர் தெரியுமா, நான் டாக்டர் தெரியுமான்ட்டு பில்டப் பண்ணிக்கிறோம். ஆனா இது மாதிரி நான் டாக்டர், நான் கலெக்டர் என்று நினைப்பதெல்லாம் நாம ஆகி விட முடியாது. ஏன்னா அதெல்லாம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது. ஆனால் உண்மை நான் அந்த உணர்வு, அந்த பிரம்மம், அதை சொல்றாருங்க. அதைத்தான் நாம இங்க உணரணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த உடலை நான் என்று அபிமானிப்பதோ, நம்முடைய உத்தியோகத்தை நான் என்று அபிமானிப்பதோ, நம்ம பிறப்பை நான் என்று அபிமானிப்பதோ, அது நம்முடைய அஜ்ஞானமாக மாறி நம்முடைய நிலைப்பாடு கீழே இறங்கி நான் அந்த உணர்வு என்ற நிலையிலிருந்து, அந்த பிரம்மம் என்ற நிலையிலிருந்து ஜீவன், அல்பன், சாதாரண மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம இறங்கிட்டோம். அதுதான் நம்ம இங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த சூத்திரத்துல புரிய வைக்கிறார். அதாவது காட்டி கொடுக்கிறார், எல்லா ஜீவர்களிடமும் அந்த சைத்தன்யம் இருக்கிறது, ஆனால் விவேகம், வைராக்கியம், சாந்தம், முமுட்சுத்துவம் போன்ற சாதன சதுஷ்டய சம்பத்தி உள்ளவரே இது போன்ற உயரிய வேதாந்த ஞானத்திற்கு தகுதியானவர்கள். அத்தகைய சாதகனின் புத்தியில்தான் நான் என்ற சுத்த சைத்தன்யம் தெளிவாக வெளிப்பட தொடங்குகிறது என்று இந்த சூத்திரம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப எல்லாருக்கும் இது புரிஞ்சிடாதுன்னு நான் முன்னே சொன்னேன். எனக்கு கல்வி வேணும் இல்லையா? கல்வி இல்லாவிட்டால் நீங்க நான் சைத்தன்யம் என்று உணர முடியாது. ஏன்னா மனிதனாக இருக்கின்ற எல்லோரும் தன்னை உணர்வது கிடையாது. அவங்ககிட்ட போய் நீ யாருன்னு கேட்டா நான் கவுண்டருங்கம்மா. சரி, கவுண்டர்னா இப்ப என்ன படிச்சிருக்கேன், நான் டென்த் முடிச்சிருக்கேன், இல்ல நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லுவான். அப்ப நான் யாருன்னு நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா இந்த அடையாளங்களை தான் நான் நான் சொல்லுவானே தவிர நான் அந்த உணர்வு, இறைவன், பிரம்மம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான். அப்ப நான் அந்த உணர்வு, இறைவன், பிரம்மம் என்று யார் சொல்வான்? இந்த வேதாந்த சாஸ்திரங்களை உள்வாங்கிய மனிதர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். வேற யாராலும் இதை சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் இங்க மனிதனுக்கு தேவையான உண்மையான கல்வி. இந்த கல்வியில தான் நம்ம அப்டேட் ஆகணும். வேற எந்த கல்வியிலும் நம்ம அப்டேட் ஆக முடியாது. நம்மளை நம்ம யாரும் தெரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்குதான் இந்த சாஸ்திர அறிவு நமக்கு தேவை, இந்த ஞானம் தேவை. இந்த ஞானத்தினாலதான் நம்மை நாம் உணர முடியும். இங்க ஏற்கனவே பிரகதாரண்ய உபநிஷதம், மாண்டூக்கிய உபநிஷதம் எல்லாமே இந்த ஒரே விஷயத்தை தான் பல வகைகள்ல நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கு. அது சொல்றது நானுங்கிற நம்ம தெரிந்து கொள்வதுதான். அதைதான் ரமண மகரிஷி சொல்றார். ரமண மகரிஷி போன்ற மகான்களும் நம்ம இடத்துல வந்து நான் யாருன்னு பாரு, நான் யாருன்னு கேட்டு பாருன்னு சொல்றாரு. ஆனா நான் யார், நான் யாருன்னு அவர் எந்த அடிப்படையில நம்மளை கேட்க சொல்றாருன்னா இந்த பாடங்களின் அடிப்படையில நம்மை நாம் உணர வேண்டும். நான் யாருங்கிறதுனால அவர் என்ன என்ன தெரியாதாங்க, நான் டாக்டர், என்ன தெரியாதுங்களா நான் கவுண்டர், என்ன தெரியாதுங்களா நான் செட்டியாருன்னு சொல்றதுக்காக நான் யாருன்னு அவர் கேட்கல. அவர் உண்மை நானு நீ உனக்குள்ள உணருன்னு சொல்றதுதான் நான் யாருங்கிற விசாரத்தை பண்ணுங்கிறாரு. ஆனா அந்த நான் யாருங்கிற விசாரத்தை நம்ம எப்படி சுயமா பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு தான் இங்க குரு தேவை. சாஸ்திரமும் சத்குருவும் நமக்கு தேவை. அது கல்வியினால்தான் நமக்கு கிடைக்கும். அது இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியினால்தான் நம்ம அடைய முடியும் என்பதையும் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். மூன்றாவது ஸ்லோகம், அடுத்தது நான்காவது ஸ்லோகம் வரும். இப்ப நான்காவது, ஸ்வதஹா பூர்ண பராத்மாத்ரஹா பிரம்ம சப்தேன வர்ணித்தகா அஸ்மீதி ஐக்கிய ராமர் சஸ்தேன பிரம்ம பவாம்யகம். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துல தன்னாலே முழுமையான அந்த பரமாத்மாவை பிரம்மம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. அங்க அஸ்மி அப்படிங்கிற வார்த்தை, அஸ்மீதி ஐக்கிய பராமர் சஸ்தேன அப்படின்னு வருது இல்லையா, நான் அதுவாகவே இருக்கிறேன், அதுவாகவே ஆகிறேன் என்ற சொல் இங்கு இருமைகளற்ற நிலையிலே, நான் ஜீவன், அவன் பரமன் அப்படிங்கிற இருமைகளற்ற நிலையிலே ஒன்றே என்பதை உணர்த்துகிறது. எனவே நானே பிரம்மம் என்பதுதான் அந்த நான் என்ற ஸ்புரணத்தின் உண்மையான அர்த்தம் அப்படின்னு இந்த நான்காவது ஸ்லோகம் புரிய வைக்குது. ஸ்வதஹா பூர்ணஹா, அதாவது தன்னாலேயே, ஸ்வதகானா தன்னாலேயே இயல்பாகவே நான் முழுமையானவன். எப்படிப்பட்டவன்? பரமார்த்தா, அந்த பரமாத்மாவாகவே இருக்கிறேன் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். பரமா அத்ர பிரம்ம சப்தேன, அப்படிப்பட்ட பரமாத்மாவாக இருக்கின்ற நான் இங்கு பிரம்மம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறேன். அப்ப நான் அதுவாகத்தான் இருக்கிறேன், அப்ப நானும் அதுவும் வேறு வேறு அல்ல, ஒன்றே என்பதை உணர்வதுதான் இங்கு நான் பிரம்மம் என்பதின் உண்மையான பொருள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சுட்டார். அப்ப இந்த ஸ்லோகத்துல நம்முடைய சுவாமி வித்யாரண்யர் வந்து பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுகின்ற மகா வாக்கியமான அகம் பிரம்மாஸ்மிங்கிற உபதேசத்தை இங்கு விளக்குகிறார் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப பிரம்மம்னா என்ன அப்படின்னா, பிரம்மம்னா பொதுவா அது எல்லையற்றது, பரிபூர்ணமானது, நித்தியமானதுன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா அது மட்டும்தானே இருக்குது, அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது, அது எல்லை இல்லாமல் எங்கும் வியாபித்திருக்கிறது. அப்படிப்பட்ட அது குறையல்லாதது, அதன் இடத்துல குறைகளே கிடையாது, அது பூரணமானது, நிறைவானது. ரெண்டாவது, அது நித்தியமானது, அது வருவதும் இல்லை போவதும் இல்லை, வந்துட்டேன் நான் பிறந்துட்டேன் அப்புறம் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுகிட்ட கிடையாது. ஏன்னா அது என்றென்றும் இருக்கின்ற நித்திய வஸ்து. அது எப்படி இருக்கிறது? அது உணர்வே வடிவான சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. அது எதையும் சாராதது, அதனால்தான் அது ஸ்வத பூர்ணகாங்கிறார், தன்னாலேயே முழுமையானது என்று இங்கு இந்த சூத்திரத்தில இந்த ஸ்லோகத்திலே புரிய வைக்கிறார். அப்ப அஸ்மி அப்படிங்கிற சொல்ல நம்ம இந்த இடத்துல நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, நான் இருக்கிறேன், அஸ்மி அப்படிங்கிற இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் அந்த பிரக்ஞையாக இருக்கிறேன் என்ற வார்த்தை தான் இங்கு மிக முக்கியமே தவிர, நான் இப்படி இன்னாராக இருக்கிறேன், நான் கவுண்டராக இருக்கிறேன், நான் செட்டியாராக இருக்கிறேன், நான் டாக்டராக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் இங்கு நான் இங்கு சொல்லப்படவில்லை. உண்மை நான் இப்படித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் உபதேசம் செய்கிறது. ஆனா நாம தப்பா கடவுளை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் எப்படி அதுவாவேன், நான் எப்படி அதுவாக இருக்க முடியும் அப்படின்னு புரியாம பேசுறது அஜ்ஞானம்தான் காரணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல அந்த அஸ்மிங்கிற வார்த்தையை சுட்டிக்காட்டி, நானும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல என்ற ஐக்கியத்தை இங்கு அறிவிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து இங்க சொல்லக்கூடிய இந்த வேதாந்த தத்துவத்தினுடைய உச்ச உபதேசம் என்ன அப்படின்னா, இங்க பக்திங்கிற விஷயம் வந்து ஒரு வாக்கியம் அல்ல, அது பிரம்மம் என்ற நிலையை உணர்கின்ற விஷயம் என்று புரிய வைக்கிறார். அதைதான் நாரத பக்தி சூத்திரத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பிரம்மம் என்பது என்னிடமிருந்து வேறாக இருக்கிறது என்றும் நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த நானே அந்த பிரம்மம் என்று நாம் நேரடியாக நம்மை அனுபவமாக்குகின்ற நிலையில் தான் இங்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த உபதேசமும் வேதமும் முன்மொழிகிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப எதனால நமக்கு இந்த குழப்பம் வருதுன்னா, உபாதி காரணமாக நாம் நம்மை உடலாக மனமாக ஜீவனாக கருதுவதனால நம் இடத்துல வந்து அவன் எப்படி கடவுளாக முடியும், நான் எப்படி அதுவாக மாற முடியும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை நம் இடத்திலே உருவாகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம ஏற்கனவே பல உபமானங்கள்ல புரிய வச்சிருக்கோம், இப்பவும் அதைதான் உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். இப்ப ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி உடஞ்சி கிடக்குது ரோட்ல, சின்ன கண்ணாடி, ஒரு சின்ன கண்ணாடி துண்டு. இப்ப அந்த கண்ணாடியில சூரியன் பட்டு பிரதிபலிக்குது. இப்ப கண்ணாடி சின்னது என்பதனால அதுக்குள்ள இருக்கிற சூரியன் சின்னதாயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? உண்மையிலே சூரியன் வந்து மிக பிரம்மாண்டமான சூரியன், அதனுடைய அளவீடு பூமியை விட பல மடங்கு பெரியது. அப்படிப்பட்ட சூரியன் ஒரு சின்ன கண்ணாடி துண்டுல அப்படியே சின்னதா தெரியுதுங்கிறதுனால அந்த சூரியன் சிறுத்து போச்சு, அந்த சூரியன் சின்னதாகி விட்டது என்று நம்ம எப்படி சொல்ல முடியாதோ, அது போல இங்கு உடல் சிறியதாக இருப்பதை வைத்து கொண்டு அதனுள் ஊடுருவுகின்ற அந்த உணர்வை இது சிறியது அது பெரியது என்று பகுத்து பார்க்க கூடாது. ஏன்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது அதுவாகத்தான் இருக்குது. அது ஊடுருவுகின்ற உடலை பொறுத்து மாறுபாடுகள் இருக்கிறது, அதனால் அது இப்படி ஆகிவிட்டது, அப்படி ஆகிவிட்டது, சிறுத்து விட்டது, பெருத்து விட்டது, அப்படி இப்படி நம்ம கற்பனை பண்ணுவதற்கு இங்கு சந்தர்ப்பமே இல்லை என்று இந்த உதாரணத்துல புரிய வைக்கிறார். அதனால இங்கு ஒரே சைத்தன்யம் தான், அது எல்லா உடலுக்குள்ளும் ஊடுருவி ஒழுகிறது. அந்த எல்லையற்ற அந்த பிரம்மம் ஊடுருவி பிரகாசிக்கின்ற உடலின் அடிப்படையிலே அது உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் சிறியதாகவும் பெரியதாகவும் நம்மால் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஏனென்றால் அந்த மாற்றங்கள் எல்லாம் உடலில் தான் இருக்கின்றதுங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன புரிய வைக்குதுன்னா, நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நானே பிரம்மம் என்ற ஞானத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, பரிபூர்ணமான பிரம்மமும் நான் என்ற ஆத்மாவும் வேறு வேறு அல்ல, அதனால் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்பதை இந்த நான்காவது ஸ்லோகத்துல நிரூபணம் செய்கிறார். அப்ப இது போன்று நம்ம இந்த மகா வாக்கிய உபதேசத்தினுடைய அடுத்த 4 ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல பார்த்து இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோம். அப்ப நாளைக்கு நம்ம அநேகமா இந்த பஞ்சதசியினுடைய 5வது அத்தியாயத்தை நிறைவு செய்யலாம். ஏன்னா மொத்தம் வந்து 8 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப நேரம் கருதி நான் இந்த 4வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.